மசாலா யார்கிட்ட கேட்கணும்? கல்யாணத்துல என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும், மசாலா பெண்கள் இடத்துல கேட்கணும். அநேகமான இடங்கள்ல பழக்கம் இருக்கு, உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதுபடி ஆண்கள் செய்ய வேண்டும். சில இடங்களிலே பார்த்திருக்கிறோம், நல்ல தீண்டாரான ஆண்கள், மார்க்கப்பட்டுள்ள ஆண்கள், அவர்களுடைய திருமணங்களிலே நடக்கக்கூடாத காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. என்னன்னு கேட்டா என்ன செய்யறதுங்க வீட்டுல எல்லாரும் அப்படி சொல்றாங்க. வீட்டுல என்ன யாருங்க, தமிழ்ல வீட்டுலனாலே பஞ்சாதின் அர்த்தம். எங்க வீட்டுல சொன்னாங்க, மகனும் வீட்டுலதான், மகளும் வீட்டுலதான், பேரனும் பேத்தியும் வீட்டுலதான், எல்லாம் வீட்டுல. ஆனா வீட்டுல சொன்னாங்கடா பஞ்சாதி சொன்னாங்க, வீட்டுல இருக்கிற நிரந்தரமா இருக்கிற ஒரே அம்மா இந்த பஞ்சாதி தான். அதனால வீட்டுல சொன்னாங்கன்னாலே அர்த்தம் மக மக மத்தவங்க அர்த்தம் இல்ல, பஞ்சாதின் அர்த்தம். சோதர்களே, பல இடங்கள்ல பாத்துருக்கிறோம் அந்த காட்சியை. ஏனமாவது பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சம்பந்திகள், நிக்காஹ் செய்ய போறாங்க, அப்படின்னு அவர்த்த கேட்பாங்க, எப்படி இப்படி செஞ்சுக்கலாமாண்டு. அவர் எங்க பாக்குறாங்க, அப்படி அப்படி பாக்குறாரு, அந்த பக்கம் அந்த பக்கம். என்னன்னா அங்க ஒரு ரிமோட் கண்ட்ரோல், அங்க அங்க கண்ண செஞ்சாத்தான் பிறகு ஆமான்னு சொல்லுவார். அங்க அப்படி கண்ணை முழிச்சா இல்லைங்க வேண்டாங்க சொல்லிடுவாரு. நான் சொல்லுகிறேன், பெண்களை சந்தோஷப்படுத்தி வைப்பது என்பது நல்ல காரியம் இல்லை என்பது இல்லை, ஆனால் ஆண்களுக்கு அல்லாஹ்வுத்தால கொடுத்திருக்கிற அந்த விவேகத்தையுமே இழந்து விடுகிறீர்கள். பீர்பல் ஒருத்தர் இருந்தார், ராஜா பீர்பல் இருந்தார். அவர்கிட்ட ஒரு வேலைக்காரர் இருந்தாராம், ராஜாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர், ஆனால் மனைவிக்கு ரொம்ப பயப்படுறார். ஒரு நாள் சாப்பிட உட்கார்ந்தார், வாயில வச்சா ஒரே உப்பு. சில சமயத்தில் தவறி ரெண்டு தடவை போட்டுறது உண்டு இல்லையா, அது மாதிரி போட்டாங்க போல இருக்கு. அந்த அம்மா வாயில வச்சார் ஒரே உப்பு. இப்ப இப்படியே பார்த்தாரு, பஞ்சாதி உட்கார்ந்து இருக்குது பக்கத்துல, உப்புன்னு சொல்றதுக்கு தைரியம் வரல. நேரம் ராஜாட்ட போயிட்டார், போயிட்டு சொன்னார் ரெண்டு சிப்பாய் கொடுங்க, அந்த காலத்து போலீஸ், ரெண்டு போலீஸ்காரன் கொடுங்கன்றார். எதுக்குன்னு கேட்டார், ஒரு விஷயம், சின்ன விஷயம், கொஞ்ச நேரத்தில் அனுப்பிடுறேன், ராஜாவுக்கு இது மேல பிரியும், அதனால ரெண்டு போலீஸ்காரன் அனுப்பிட்டார். ரெண்டு போலீஸ்காரர் கூட்டு வந்தார் வீட்டுக்கு, வந்து இந்த பக்கம் ஒரு போலீஸ்கார், அந்த பக்கம் ஒரு போலீஸ்கார், ரெண்டு பேர்த்து நிக்க வச்சுட்டு பஞ்சாதி பச்சனார், சால்னால உப்பு அதிகமா இருக்கு. பஞ்சாதி பார்த்து என்னடா ரெண்டு போலீஸ்காரன் நிக்கிறானே சும்மா இருந்துருச்சு, கொஞ்சம் நேரம் பார்த்தா ஒன்னும் பதில் சொல்ல, சரி நீங்க போங்கன்னு சொல்லி சாப்பிட உட்காந்துட்டார். அவ்வளவுதான் சோதர்கள, ரொம்ப பேருக்கு உப்பு அதிகமா இருக்குன்னு சொல்றதுக்கு ரெண்டு போலீஸ்கார் தேவைப்படுறாங்க. இதற்கு காரணம் நம்முடைய வீடுகளிலே மார்க்க பற்றி இல்லாததுதான் என்று சொல்ல வருகிறேன். மார்க்க பற்றி இருக்குமானால் நிச்சயமாக இது நடக்க முடியாது. கணவரை சந்தோஷப்படுத்துவதை மனைவி தன்னுடைய தலையான கடமையாக கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் ஹதீஸிலே வருகிறது, கணவருடனே கோபித்துக் கொண்டு ஒரு மனைவி தனியாக படுத்திருந்தால் ஒரு இரவு தலானுகள் மலாயிகத்து ஹத்தா துஸ்பிஹ, இரவு முழுவதும் மலக்குகள் லானத்து செய்கிறார்கள் காலை எழுந்திருக்கும் வரை. கணவரை கோபித்துக் கொண்டு தனியாக படுத்திருக்க மாட்டார் என்று சொன்னால் என்ன அர்த்தம், கணவன் எது சொல்லுகிறாரோ கணவருக்கு கட்டுப்பட்டு நடப்பார். இதே போல கணவர் மனைவியை சந்தோஷப்படுத்துவார். இங்கே கட்டுப்பாடு, அங்கே மகிழ்விக்குதல், ரெண்டு வேற வேற விஷயம், ரெண்டு ஒன்னு இல்லை. மனைவி கணவனுக்கு கட்டுப்படணும், கணவர் மனைவியை சந்தோஷப்படுத்தணும், கட்டுப்படணும் இல்லை, ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இவர் மனைவி கட்டுப்படணும், கணவர் சந்தோஷமாக்கி வைக்கணும், ரெண்டுக்கும் அர்த்தம் சொல்றது நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சா விளங்கிக்கும். மனைவியை வருத்தப்படுத்த சொல்லவில்லை, மாற்றமாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி இருக்கிறான், அவர்களுடனே நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள், பெண்களிடத்திலே நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். அதாவது நீங்கள் ஏதாவது ஒன்றை செய்ய அந்த பெண்ணிடத்திலிருந்து விரும்பாத ஒன்றை, உங்களுக்கு பிடிக்காத ஒன்றை நிகழுமானால் அசான் தக்ரஹு ஷையன் வயஜால் அல்லாஹு ஃபீ கைரன் கதீரா, நீங்கள் வெறுக்கிற ஒன்றிலே அல்லாஹு தஆலா மிகுந்த கைர்களை ஆக்கிவிடலாம். ஆகையினாலே பெண்களிடத்திலே உங்களுக்கு வெறுக்கிற குணம் இருந்தாலும் கூட அந்த குணத்தை வெறுக்காதீர்கள், அவர்களோடு சந்தோஷமாக நடங்கள், அவர்களை நல்ல முறையில் நடத்துங்கள். அதுவே நான் சொல்றதா இருந்தால் வாஷிரூஹுன்ன என்ற வார்த்தைக்கு என்ன பூரா அர்த்தம், பில் மாரூஃப், மாரூஃபுக்கு என்ன பூரா அர்த்தம், நீங்கள் உலமாக்களிடத்தில் கேளுங்கள். எந்தெந்த வகையில் நடந்தால் அந்த மனைவி சந்தோஷப்படுவாரோ அத்தனை வகையிலும் நடக்க வேண்டும் நீங்கள். ஆனால் அதே நேரத்திலே மனைவி தீன்தாராக இருக்க வேண்டும், நாமும் தீன்தாராக இருக்க வேண்டும்.
சகோதரர்களே, இன்றைக்கு குடும்பங்களிலே என்னென்ன நிகழ்வுகள்? பலர் சொல்ல, அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே காலையிலிருந்து மாலை வரை, மாலையிலிருந்து காலை வரை, வீடே எனக்கு இப்படி இருக்கிறது, வீட்டில் கஷ்டமாக இருக்கிறது, சொல்படி நடப்பதில்லை, அவர்களுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்ய முடியவில்லை. இதெல்லாம் எதனால சகோதரர்களே? மனைவியிலே தீனை உண்டாக்க நாம் முயற்சியே செய்யவில்லை. இன்னும் சொல்ல போனால், வீடுகளிலே போய் தீனை பற்றி பேசுவதே இல்லை. வீட்டுக்கு போனாலே அவங்க பேச நம்ம கேட்க. அதனாலதான் குழந்தைக்கு தமிழ் மொழி தாய்மொழின்னு சொல்றோம். ஏன்னா குழந்தை கேட்டதெல்லாம் தாய் பேச தகப்பனார் கேட்கத்தான் கேட்டுச்சு. அதனால அதுக்கு பேர் தாய்மொழி. எப்போ தாயார் பேச, தகப்பனார் கேட்க, அதனால அதுக்கு பேர் தாய்மொழி. அந்த அந்த மொழியை அந்த குழந்தை தன்னுடைய தாயிடத்திலிருந்து தான் கேட்டுட்டே இருக்குது எப்ப பார்த்தாலும். அதனால அதுக்கு பேர் தாய்மொழி. எவ்வளவு பெரிய புத்திசாலிகளை கூட மாராயத்து சொன்னார்கள், மிக தெளிந்த உறுதி வாய்ந்த புத்தி உள்ள ஒரு மனிதனை, மனிதனுடைய புத்தியை கூட ஆட்டிப்படைத்து விடக்கூடிய ஒரு சக்தி பெண்களை விட நான் வேறு யாரையும் பார்க்கவில்லை. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தால் அங்க பெண்ணிடத்தில் போனால் அங்க துப்பாக்கியுடைய குண்டுக்கு என்ன சக்தி இருக்கிறதோ அதை விட பெண்ணுடைய கண்ணீர் துடிக்கி மகாபயங்கரமான சக்தி இருக்கிறது. பேசி ஆகலைன்னா அழுதாவது ஆக வச்சிருவாங்க. அழுதா இவருக்கு இறக்க வந்துடும். சோதர்களே, தீனுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் அது. தீன் இருக்குமானால் உண்மையிலே நாம் பார்க்கிறோம், நம்முடைய குடும்பங்களை பார்க்கிறோம். எந்த குடும்பங்களிலே தீன் மார்க்கம் அல்லாஹ் ரசூல் என்ற பேச்சு பேசப்படுகிறதோ அந்த குடும்பங்களிலே சுகம் கிடைக்கிறது, சொர்க்கத்துடைய நறுமணம் கமழுகிறது. அல்லாஹருடைய பெரிய கிருபை எப்பொழுது நம்முடைய வீடுகளிலே, என்னை சொல்கிறேன், என்னுடைய வீட்டிலே எங்கே தீன் ஆரம்பமாகி இருக்கிறதோ, தீன் அறிந்து கொண்டிருக்கிறது அல்லாஹருடைய கிருபையில். அதன் காரணமாக நாம் என்ன சொல்ல போகிறோமோ அதை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் முன்கூட்டியே தயாராக இருக்கிறார்கள். சொன்னதுக்கெல்லாம் மாத்த செய்யறதுங்கிறது, நாம என்ன சொல்றோமோ அதை செய்ய தயாராக காத்திருக்கிறார்கள். நாம் வெளியே போகிறோமா, வெளியே போவதற்குள்ள எல்லா தயாரிப்பும், உள்ளே வருகிறோமா, வந்ததற்குரிய எல்லா தயாரிப்பும், வீட்டிலே இருக்கிறோமா, இருப்பதற்குரிய எல்லா சௌகரியமும், வீட்டிலே இருந்து வெளியே போக வேண்டிய தேவையா, எத்தனை நாளுக்கு போக வேண்டிய தேவை என்றாலும் சந்தோஷமாக, இதுவெல்லாம் தீனுடைய காரணத்தினாலே வருகிறது. இல்லை என்று சொன்னால் யாரோ ஒருவர் சொன்னது ஞாபகத்துக்கு வருகிறது. சாதாரணமாக அவர் மனைவி பற்றி சொல்லிக் கொண்டு வந்தார். ஒரு ஆறு இருந்ததாம். இவங்க வீடு இந்த பக்கம், புருஷன புஞ்சாதி இந்த பக்கம் இருக்கிறாங்க. நம்ம கிராமங்கள்லாம் அப்படி இருக்கா, அது நல்ல ஊர், எல்லாம் சொல் கேட்டு நடக்கிறவங்க. அவர் ஏதோ ஒரு ஊரை பத்தி சொன்னார். அப்படி கணவனு மனைவி ஆத்துக்கு இந்த கரையில் அவங்களுடைய வீடு, மனைவியினுடைய தாய் வீடு ஆத்துக்கு அந்த பக்கம் அந்த கரையில், இவங்க வீடு இந்த கரையில். எப்பவும் வேலை முடிஞ்சிச்சோ இல்லையோ மனைவி தன் தாய் வீட்டுக்கு போயிடுவான் ஆத்த கடந்து. இவர் இவ்வளவு சொல்லி பார்த்தார், நீ போறதா இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு போ, கேட்டுட்டு போன்னு சொல்ல தைரியம் இல்ல, சொல்லிட்டு போ. கேட்டுட்டு போறதுக்கு சொல்லிட்டு போறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அனுமதி பெறுறதுக்கும் அறிவிப்பு கொடுக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அனுமதி பெற்றுக் கொண்டு போன்னு சொல்லாட்டா கூட அறிவிப்பாவது கொடுத்துட்டு போ, நான் போறேன். எப்ப போறேன், எப்ப வர்றேன். இவர் பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்கிறார், சாப்பாடு நேரத்தில் கூட காணாம். எங்க போச்சு அந்த அம்மா? அம்மா வீட்டுக்கு போச்சு. இப்படியே செய்துகிட்டே இருந்துச்சு. இவர் சொல்லி சொல்லி பார்த்தாரு, கேட்கல. ஒரு நாள் ஆத்தல ரொம்ப தண்ணி வந்துருச்சு. இப்ப இந்த அம்மா தண்ணியில போக முடியாது. ஆறு பார்த்தவங்களுக்கு, அதுபோல எரும மாடு பார்த்தவங்களுக்கு இது விளங்கும், இல்லாதவங்களுக்கு விளங்காது. இவர் பார்த்தாரு, இந்த மனைவி இன்னைக்கு போகும், போனா ஆத்துல எங்கேயாவது ரொம்ப நடுப்பகுதியில் போய் தண்ணியில மாட்டி சிக்கிட்டா செத்து போயிட்டா, ரொம்ப பயப்பட்டார். இப்ப இதுக்கு என்ன வழி? அவங்க வீட்டில் ஒரு எரும மாடு இருந்துச்சு. எரும மாடு தண்ணியில நல்லா நீந்தும். சொல்ல போனா உலகத்தில் எல்லா பிராணியுமே நீந்தும். ஒட்டகம் மாதிரி உள்ள சில பிராணிகளை தவிர, தண்ணியே இல்லாத பிரதேசத்தில் பிறக்கிற பிராணிகளை தவிர, மற்ற தண்ணி இருக்கிற பிரதேசத்தில் பிறக்கிறதெல்லாம் அதுக்கு நீச்சல் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. நாய் தண்ணியில விட்டு பாருங்க, தானா நீந்திட்டு போகும். நமக்கு தான் உள்ள விழுந்தா தபக்கு தபக்குன்னு தண்ணி குடிச்சுக்கிட்டு இருப்போம். எந்த பிராணி நீங்க உள்ள விடுங்க, மாட்டை உள்ள விடுங்க நீச்சல் அடிக்கும், ஆட்டை உள்ள விடுங்க நீச்சல் அடிக்கும், நாய் உள்ள விடுங்க நீச்சல் அடிக்கும், எல்லா பிராணியும் நீச்சல் அடிக்கும். அதுக்கெல்லாம் பழக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மனுஷன் ஒண்ணுக்கு தான் பழகணும். இவர் பார்த்தார் இந்த பஞ்சாதி போன தண்ணியில மாட்டிக்குவாளேன்னு சொல்லி. ஆனா எரும மாடு அவர் யோசிச்சார், இந்த எரும மாட்டை பிடிச்சி வாழை பிடிச்சுக்கிட்டே போனா எரும மாடு அந்த கரையில கொண்டு போய் சேர்த்துரும். இவர் சொன்னாரு பஞ்சாதிட்ட போய், இந்த பாரு நீ அம்மா வீட்டுக்கு போனா போ, ஆனா எரும மாட்டை மட்டும் பிடிச்சிட்டு போக கூடாது. கொஞ்சம் கவனிக்கணும் நீங்க. இவர் சொன்னது என்ன சொன்னாரு, அம்மா வீட்டுக்கு போ, ஆனா என்ன பிடிச்சிட்டு போக கூடாது, எரும மாட்டை பிடிச்சிட்டு போக கூடாது. ஆஹா, அப்படி சொல்றதுக்கு ஆச்சா நான் எரும மாட்டை பிடிச்சிட்டு போவேன்னு போனான். தண்ணி ரொம்ப அதிகமானவன் இழுத்துச்சு, வாழை பிடிச்சிக்கிட்டான் எரும மாட்டை, அது கொண்டு அந்த கரையில சேர்த்துருச்சு, சேர்த்துரும். இப்படி போய்கிட்டே இருக்கும்போது இவருக்கு ரொம்ப சந்தோஷம், புத்திசாலித்தனமா வேலை செஞ்சுட்டோம். என்ன போ, எரும மாட்டை பிடிச்சுக்கிட்டு போகாதேன்னு சொன்னாதான் பிடிச்சிட்டு போவான். என்ன சொல்றாரோ அதுக்கு மாத்தமாத்தான் செய்வான். அதனால இவர் பிடிச்சுக்கிட்டு போகாதேன்னு சொன்னாரு, பிடிச்சிட்டு போயிட்டான். இப்ப தண்ணி ரொம்ப அதிகமா வந்த உடனே வாழை பிடிச்சிக்கிட்டா போய் சேர்ந்துருவான்னு நினைச்சார். ஆனா பாதி தூரத்துக்கு மேல போன உடனே இவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு, வாழை இவ கெட்டியா பிடிச்சுக்கணுமே, கொஞ்சம் லூசா விட்டா தண்ணி அடிச்சிட்டு போயிடும். அதனால இவர் தன்னை மறந்து வாழை கெட்டியா பிடிச்சுக்கன்னு சொன்னாரு, அவர் லேசா விட்டான். என்ன சொன்னா அதுக்கு மாத்தமா செய்யணும், கட்டியா பிடிச்சுக்கோ, நீங்க சத்தம் கொடுத்தாரு, அவ வாழை விட்டுட்டான் லேசா. எரும போயிருச்சு, இவன் தண்ணியில போயிட்டான். ஆஹா, நம்ம முதல்ல முன் யோசனையா நான் செய்த காரியம் நல்ல காரியம், எருமாட்ட பிடிச்சிட்டு போகாதேன்னு சொன்னா செய்ய போச்சு, இங்க வாழை விடுன்னு சொல்லி இருக்கணும், அப்போ கட்டியா பிடிச்சிருப்பான். ஆஹா, இப்படி செஞ்சிட்டுமே நினைச்சிட்டு இவன் என்ன செய்யறான், பொஞ்சாதி எப்படியா தண்ணியில அடிச்சுக்கிட்டு வருவாளான்னு சொல்லி பாத்துக்கிட்டு போறான். அப்ப ஒரு ஆள் கேட்டாரு, எங்க போறீங்க, இப்படி என் பொஞ்சாதி சங்கதி நடந்து போச்சு, தண்ணியில போயிட்டா நான் அவளை தேடிக்கிட்டு போறேன், என்னங்க தண்ணி அந்த பக்கம் போகுது நீங்க இந்த பக்கம் போறீங்களே, அவ எல்லாம் மாத்த மாத்தான் செய்வா, தண்ணி எந்த பக்கம் போதும் அந்த பக்கம் போக மாட்டான், அவன் மாத்த மாத்தான் போவான்னு சொன்னான். எது செய்தாலும் ஏறுக்கு மாறாக செய்கிற பழக்கம் உள்ளவள் என்று அவர் சொன்னார் என்று யாரோ ஒரு பெரியவர் இதை நல்ல இன்னும் நல்ல விளக்கமா சொன்னார். அந்த நாடு எருமாடு உள்ள நாடு, இந்த டெல்லி பக்கம் உள்ள பிரதேசம். அதனால அவர் விளக்கமா சொன்னார், சகோதரர்களை எதற்கு நான் சொல்ல வருகிறேன், வீட்டிலே தீன் இல்லை என்று சொன்னால் இது நடந்தாலும் அற்புதம் இல்லை, இதைவிட மோசமாக நடந்தாலும் அற்புதம் இல்லை. தன்னுடைய கணவனையே வீட்டை விட்டு வெளியே என்று சொல்லக்கூடிய பெண்கள் உற்பத்தி ஆகிவிட்டால் நாம் ஆச்சரியப்பட முடியாது. எந்த வீட்டிலே தீன் இருக்கிறதோ அந்த வீட்டிலே நிரந்தரமான சுகம் இருக்கும். சகோதரர், இதே போல்தான் ஆண்களும் இல்லை என்று சொன்னால் வீடுகளிலே பார்க்கிறோம், ஆண்கள் குடித்துவிட்டு பெண்களை சித்திரவதைப்படுத்துவது எத்தனை குடும்பங்களிலே, தினமும் பேப்பர்களில் பார்த்துக் கொண்டுதானே இருக்கிறோம், செய்திகளை கேட்டுக் கொண்டுதானே இருக்கிறோம். இந்த நாட்டு மக்களே குடிமக்கள், நம்முடைய தமிழிலே பேரே இவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு குடிமக்கள். குடி தண்ணீர் அப்படின்னா குடிச்சுக்கிட்டே இருக்கிற தண்ணீர் அர்த்தம், அதுதான் குடி தண்ணீர் போர்டர் போட்டிருக்கோம். ஊறுகாய் அப்படின்னு சொன்னா ஊறிக்கொண்டே இருக்கிற காய், ஊறுகாய். குடித்துக் கொண்டே இருக்கிற தண்ணீர் குடி தண்ணீர், கடித்துக் கொண்டே இருக்கிற நாய் கடி நாய் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அதே போல இவர்கள் குடிமக்கள், குடித்துக் கொண்டே இருப்பார்கள். அதனாலே அந்த ஒயின்ஸ் கடையில, அதுவும் என்ன ஒயின்ஸ்ங்க, ஒரு பொம்பளை படம் அதுக்கு கட்டாயம். நாட்டில் இதுக்கு அனுமதி கொடுத்து வச்சிருக்கிறவங்களை பத்தி என்ன சொல்றதுங்க, அதுக்கு ஒரு ஒயின்ஸுக்கு குடிச்சு தொலைகிறது ஒரு பாவம். அந்த பொம்பளை பார்த்துக்கிட்டு அதுவும் எப்படி ஆக மோசமான நிலையில் ஒரு படத்தை போட்டு அதை பாட்டு குடிக்கிறது. அங்க கீழே முதல்ல நம்ம ஊர்ல கல்லு சாராய கடையில் இருக்கும் போது குடி குடியை கெடுக்கும், குடிச்சுக்கிட்டே படிப்பான், குடி குடியை கெடுக்கும். என்ன ஒரு அறிவு குறைந்த ஒரு தன்மை என்பதை பாருங்க. இப்ப குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தவுடனே அவனுடைய இச்சையை பூர்த்தி செய்யறதுக்காகவும், பிறகு அறிவை இழந்த நிலையிலும் போதையான நிலையிலும் மனைவிகளை அடிப்பது உதைப்பது, பிறகு மனைவி வைத்திருக்கிற பணம் காசு நகை நட்டு என்னென்ன இருக்கிறதோ அத்தனை பறிச்சுட்டு போய், பிறகு அந்த மனைவி நாலு வீடுகளிலே போய் வேலை செய்து தன்னுடைய வயிற்றையும் கழுவ வேண்டும், தன்னுடைய கணவனுக்கும் கொடுக்க வேண்டும், குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும். எத்தனை வீடுகளிலே இந்த நிலைமை இருக்கிறது? ஏன் மார்க்கம் இல்லாததான் காரணம் சகோதரர்களே. யார் மார்க்கத்தை விடுகிறார்களோ, யார் தீனை விடுகிறார்களோ, ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி, நம்முடைய மார்க்கம் என்பது ஏதோ அங்கே போய் பள்ளிவாசலையில சில சடங்குகளை செய்துவிட்டு பெறுவதற்கு பெயர் அல்ல. நம்முடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த வழி ஏதோ ஐந்து நேரம் வந்தது பள்ளிவாசலுக்கு போனோம், சஜ்தா செய்தோம், வந்து விட்டோம், ரமலான் வந்தது நோன்பு வைத்தோம், விட்டு விட்டோம், வெளியே போனதற்கு பிறகு இஷ்டம் போல நடந்து கொள்ளலாம் என்பதல்ல நம்முடைய மார்க்கம். 24 மணி நேரம் நியாயம் நேர்மை ஒழுங்கு என்னென்ன இருக்கிறதோ அத்தனையும் கைப்பிடித்து நடப்பதற்கு பெயர் தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கம் சகோதரர்களே. இன்று நாம் அவர்களை பற்றி பேசுகிறோம் என்றால் வாழ்க்கையில அத்தனையும் எடுத்து நடக்க வேண்டும் என்பதற்காக பேசுகிறோம். முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய வீடுகளிலே போய் மார்க்கத்தை சொல்ல வேண்டும். நம்முடைய வீடுகளிலே மார்க்கத்தினுடைய புத்தகங்களை படிக்க வேண்டும். மனைவி, மக்கள், சிறு குழந்தைகள் எல்லாரையும் உட்கார வைத்து எப்படி நகையை பத்தி பேசுறோம், எப்படி துணியை பத்தி பேசுறோம், அந்த பூங்க, அந்த மல்லிகை பூங்க, அந்த ரோஜா பூங்க, அந்த நெக்லஸுங்க, அந்த செயினுங்க, அந்த வளையலுங்க, அந்த அதுங்க, இந்த இதுங்க எல்லாம் அவங்க பயான் நம்ம கேட்கிறோம். ஏங்க நாம போய் அஞ்சு நேர தொழுகை, அந்த தொழுகையில முன் சுன்னத்து, பின் சுன்னத்து, திக்ரு, தஸ்மி, திலாவத்து, குர்ஆன் ஓதுறது, திக்ரு செய்யறது என்று நாம் பேச அவர்கள் கேட்க, அப்படி சூழ்நிலை நம்முடைய வீடுகளிலே இருக்கிறதா சகோதரர்களே? கொஞ்சம் நீங்களே உங்களுடைய நெஞ்சிலே கை வைத்து பாருங்கள். நம்ம வீட்டுல போய் நாம தீன் பேச முடியுமா? முதல்ல நான் சொல்லுவேன், காரணம் நாமே தீன்படி நடக்கலையே, நாம எப்படி இன்னொருத்தருக்கு போய் சொல்றது? நம்ம சங்கதி பூரா அவங்களுக்கு தெரியும். நாம வெளியே தான் ஜும்பா போட்டிருக்கோம், சட்டை போட்டிருக்கோம், எல்லாம் பெருசா இருக்கிறோம். உள்ள போனதுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது, அந்தரங்க காரியங்கள் அத்தனையும் அவர்களுக்கு தெரியும். ஆயினால அவர்களிடத்தில் போய் தீன் நாம சொல்ல முடியறது இல்லை. ஒண்ணு, நான் தீன்தார்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வழி கொண்டு வந்தார்களோ அந்த வழிப்படி நடக்கிறவர்களாக நாம் இல்லை என்ற காரணத்தினாலும் அவர்களுக்கு சொல்ல முடியவில்லை. சகோதரர்களே, மகாபெரிய கடமை இன்றைக்கு நம்மிலே தீன் கொண்டு வர வேண்டும். தீன் கொண்டு வராம இந்த உலகத்தில் வாழ்ந்து மௌத்தாயிட்டோம். இதே போல நம்முடைய மனை மக்களை தீன்தாராக ஆக்காம வாழ்ந்து மௌத்தாயிட்டோம். கபர் ஒன்று இருக்கிறது நிச்சயமாக, கபருக்கு பிறகு வாழ்க்கை ஒன்று இருக்கிறது நிச்சயமாக. அந்த வாழ்க்கையை எது நடக்கும் என்பது தெரியாது. அவளா எதுக்குரு இன்சான் அண்ணா ஹலக்கனாகும் என் கவல் உலமே குஷையா எக்கோலில் இன்சான் ஐதா மாமித்துல சௌஃப ஊஹரஜு ஹையா அவளா எதுக்குரு இன்சானோ அண்ணா ஹலக்கனாகும் என் கபல் உலமே குஷையா. பொதுவாக மனிதர்கள் நினைக்கிறார்கள், அல்லா சொல்லுகிறான், நான் மௌத்தான பிறகு எழுப்பப்பட போகிறேனா? மௌத்தார வரைக்கும் வாழ்க்கை செய்யறதெல்லாம் இப்ப செஞ்சுக்க, உலகத்துல என்னென்ன அனுபவிக்கணும் அனுபவிச்சுக்க, இருக்கிறத கொஞ்ச காலம் அதுல அல்லாஹ் ரசூல் சொல்லி பயந்து பயந்து அனுபவிக்காம போயிடாதேன்னு சொல்றாங்க. இல்லை சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், நான் உன்னை ஒன்றுமில்லாமல் இருக்கும் பொழுது உன்னுடைய தாயினுடைய வயிற்றிலே படைத்தேன் அல்லவா, கபருக்கு போனதற்கு பிறகு உன்னை எழுப்ப என்னால் ஏன் முடியாது என்று அல்லாஹ் கேட்கிறான். நாம எங்கிருந்து வந்தோம், எந்தவாக இருந்து வந்தோம், நாம என்ன மூலப்பொருளில் இருந்து வந்தோம் சிந்திச்சு பாருங்க. அப்படி அங்கிருந்து வந்ததற்கு பிறகு இந்த உலகத்தில் இருந்தோம், இறந்த பிறகு மௌத்துடைய நேரத்தை தாய்மார்களை நம்முடைய கையில கொடுத்து விடவில்லை, சகோதரர்களை நம்முடைய கையில எல்லாம் கொடுக்கவில்லை. யாருக்கு எப்பொழுது மௌத்து என்று தெரியுமா? யாருக்கு எப்பொழுது மௌத்து வரும் என்று தெரியுமா சகோதரர்களே? மௌத்து நேரம் தெரிந்து விட்டால் தெரிஞ்சா நல்லதுன்னு நினைக்கிறோம். ஆனா மௌத்து நேரம் தெரிஞ்சிட்டா யாரும் பயான் செய்யவும் மாட்டோம், பயான் கேட்கவும் மாட்டோம். உதாரணமா 1996 டிசம்பர் 31 நான் மௌத் ஆவேன் எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. 96 டிசம்பர் 31 காலையில 10 மணிக்கு நான் மௌத் ஆவேன் எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் இப்ப இருந்து என்ன பேசுவேன் தெரியுங்களா? இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது, இன்னும் 8 மாசம் தான் இருக்குது, இன்னும் 6 மாசம் தான், இதுதான் பேசுவேன். நான் சாப்பிடவும் மாட்டேன், குடிக்கவும் மாட்டேன், சரியா? ஆனா நடப்பெண்ணங்க, நாளைக்கு நேரம் மௌத்தாகிற ஒருவர் இன்றைக்கு நேரம் சந்தோஷமா இருக்கிறார். இதெல்லாம் கொடுத்த நாமத்து மௌத்து தேதி தெரியாம இருக்கிறது. எனவே சகோதரர்களே, தாய்மார்களே, நமக்கு எப்படி பிறப்பு என்று ஒன்று இருந்ததோ, இறப்பு ஒன்று இருக்கிறது, அதே போல பிறப்புக்கு முன்னாலே தாயினுடைய வயிற்றிலே இருந்தோம் அல்லவா, அதே போல இறந்ததற்கு பிறகு கபருடைய வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்குள்ள தயாரிப்பு தான் இது, உண்மையான வாழ்க்கை அதுதான். இந்த உலகத்தில் யார் உண்மையை உணர்ந்து கொள்கிறார்களோ, வெறும் பணம் காசுக்கு பின்னாலே சுத்தாமல், நகை நட்டுக்கு பின்னாலே சுத்தாமல், ஆடை ஆபரணங்களுக்கு பின்னாலே சுத்தாமல், வீடு வாசலுக்கு பின்னாலே சுத்தாமல், பங்களா காருக்கு பின்னாலே சுத்தாமல், அதெல்லாம் அல்லாஹ் கொடுத்தா எடுத்துக்கிறதுல தப்பில்லை, ஆனால் அவைகளுக்கு பின்னாலே அடிமையாகி சுத்தக்கூடாது. நாம் அவைகளுடைய அடிமை இல்லை, நாம் அல்லாஹ்வுடைய அடிமை. தாய்மார்களை மனதில் சொல்லிக் கொள்ளுங்கள், நான் அல்லாஹ்வுடைய அடிமை, எனவே அல்லாஹ் சொல்லுவதைத்தான் செய்வேன். என்னுடைய மனம் சொல்லுவதையோ, அல்லது மக்கள் சொல்லுவதையோ, அல்லது மற்றவர்கள் சொல்லுவதையோ நான் செய்ய மாட்டேன், அல்லாஹ் சொல்லுவதைத்தான் செய்வேன். உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள் தாய்மார்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வழி காண்பித்தார்களோ, தங்களுடைய மனைவார்களுக்கு என்ன வழி காண்பித்தார்களோ, அது போன்ற வழியைத்தான் தங்களுடைய மக்களுக்கு என்ன வழி காண்பித்தார்களோ, அந்த வழியைத்தான் நாங்கள் பின்பற்றி நடப்போம் என்று உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள் தாய்மார்களே. இதே போல நாம் ஆண்கள் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய வீட்டை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு போலாக்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். அவர்களுடைய அந்தஸ்து மகா 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 பெரியது, அவர்களுடைய மனைவார்களுடைய அந்தஸ்தை சொல்லி முடிக்க முடியாது. அந்த வழியிலே நாம் நடக்க வேண்டும், அவ்வளவுதான். எந்த காரியம் செய்தாலும் அந்த வழியிலே நடக்க வேண்டும். இல்லையானால் நம்முடைய வீடே நமக்கு பெரிய தொல்லையாகவும் துன்பமாகவும், நம்முடைய தொழிலும் தொழில் துறைகளும் நமக்கு பெரிய துணியாவிலே வேதனை தரக்கூடியதாக ஆகிவிடும். சகோதரர்களே, மனிதன் கைசேதம் என்று யாருக்குமே நிம்மதி இருக்காது, யாருக்குமே நிம்மதி இருக்காது. எங்கோ படித்த யாபகம், ஒரு பெரிய அரசர், மிகப்பெரிய அரசர், 43வது இதுல சரியா 12 மணிக்கு முடிப்பேன். ஒரு பெரிய அரசர் இருந்தார். இனி அரசர் என்று சொன்னாலே அவருடைய வீட்டுக்கு வீடுன்னு சொல்றது இல்லை சகோதரர்களே. நம்ம வீட்டுக்கெல்லாம் வீடுன்னு பேரு, ஆனால் அரசருடைய வீட்டுக்கு அது வீடா இருக்காது, அரண்மனைன்னு பேர். அரண்மனை என்று சொன்னாலே அது எவ்வளவு பெருசா இருக்கும், எவ்வளவு சௌகரியமா இருக்கும். பிறகு அரசர் படுக்கிற ரூம் எவ்வளவு சௌகரியமா இருக்கும், அந்த கட்டில் எப்படி இருக்கும், சந்தன மரம் என்னங்க தங்கத்திலேயே செஞ்சு போட்டிருப்பாங்க. இந்த காலத்திலே கூட சில அரசர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு தங்க முலாம் பூசி இருக்கிறார்களாம். ஒருவர் தன்னுடைய அரண்மனை கட்டி இருக்கிறார், 1130 ரூம் அதுல இருக்கிறதாம், 1130. ஒருவர் தான் அவருடைய அரண்மனை அது. அதுபோல இந்த அரசர் தன்னுடைய அரண்மனையிலே தன்னுடைய அரசியுடனே தன்னுடைய அந்தப்புறத்திலே அருமையான அந்த பெட்டிலே அவர் படுத்து தூங்க போயிருக்கிறார். எப்படி இருக்கும் அது அரசர்களுக்கு தான் தெரியும். ஆனா படுத்து தூங்கினால் தூக்கம் வரல, புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருக்கிறார். என்ன காரணம்? இளவரசன் தவறாக நடக்கிறான், இளவரசனுக்கு கெட்ட பழக்கங்கள் எல்லாம் வந்து விட்டது, இவன் அடுத்த நாட்டை எப்படி ஆளப்போகிறான்? இளவரசனுடைய குற்றங்களின் காரணமாக மந்திரி பிரதானிகள் அரசருக்கு மாறாக நடக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் வெளிநாட்டு படையெடுப்பு எந்த நேரத்தில் வரும் என்று சொல்ல முடியாத பயங்கரமான சூழ்நிலை. இதெல்லாம் சேர்ந்து அரசருக்கு ஒரே குழப்பம் ஆகியனால தூக்கம் வரல. இப்ப தூக்கம் வராம இங்க புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருக்கிறார். இதே நேரத்தில் அரசருடைய அந்த மேல் மாடிக்கு நேர் கீழே 6 பேர் காவல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசருடைய அந்த மேல் மாடிக்கு கீழே 6 பேர் வெட்ட வெளியிலே நின்று அந்த அரண்மனையினுடைய வாயிலே காவல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசருடைய மேல் மாடியிலிருந்து ஜன்னல் திறந்து பார்த்தா தெரியும், அது மாதிரி இடத்தில் நிற்கிறான். இந்த 6 பேர் நின்று கொண்டே இருக்கும்பொழுது ராத்திரி 12 மணி ஆயிடுச்சு. அப்போ 12 மணி ஆனது, பேர் காவல் காக்கிறவங்க படுத்துக்கிட்டா காவல் காப்பாங்க? நின்று கொண்டு காவல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள், கையில துப்பாக்கி வச்சுக்கிட்டு. இப்ப அதுல ஒருத்தர் சொன்னானா, அடே நம்மளும் மனசினாத்தான் பிறந்திருக்கிறோம். அவன் சொன்ன இந்த கேளுங்க, நம்மளும் மனசினாத்தான் பிறந்திருக்கிறோம், உள்ள படுத்திருக்கிறாரே அவரு மனசினாத்தான் பிறந்திருக்கிறார், நாம இங்க குளிர்ல உட்கார கூட முடியாது, நின்றுகிட்டு இருக்கிறோம், கண்ணை மூட கூட முடியாது, முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பாரு என்ன வேதனை, நானும் மனுஷன்தான், நீ மனுஷன்தான், அவரு மனுஷன்தான். அவன் சொன்னான். இன்னொருத்தன் சொன்னா, நல்ல பேச்சு சொன்னேன், ஆண்டவன் நம்மளை இப்படி வச்சிருக்கான் பாரு, இந்த நடு ராத்திரியில நிக்கிறதுக்கு குளிர் இல்ல, ஒரு பெட்டு கூட இல்ல, படுக்க கூட கூடாதே, நம்ம காவல் காக்குறவங்க. இப்படி 6 பேர் ஒருத்தர் ஒருத்தன் பேசிக்கிட்டே இருந்தான். எல்லாரும் அதை ஆமோதிச்சாங்க, வாஸ்தவம் தான், இருந்தா அவர் மாதிரி இருக்கணும். இப்படியே பேசிக்கிட்டே என்ன ஆச்சு, 12:30 ஆச்சு, 1 ஆச்சு, ஒருத்தன் உட்கார்ந்தான், இன்னொருத்தன் உட்கார்ந்தான், எப்படி ஒரு தர நடுஜாமம் ஆயிருச்சு, 1 மணி 2 மணி கிட்ட ஆயிருச்சு. இப்ப உட்கார்ந்தா என்ன வரும், நடுஜாமத்துல உட்கார்ந்தா என்ன வரும், தூக்கம் வந்துச்சு. இவன் அவன் மேல சாஞ்சான், அவன் இன்னொருத்த மேல சாஞ்சான், ஒருத்தன் காலை இவன் வயிற்றுல நின்றுனான். இப்படி எல்லா 6 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒருத்தனுக்குள்ள ஒருத்தன், அவன் தலைக்குள்ள அவன் தலை, அவன் தலைக்குள்ள இவன் தலை, ஒண்ணு கண்டுபிடிக்க முடியல. அப்படி உட்கார்ந்து தூங்கிக்கிட்டு இருக்கான். இந்த அரசர் மேல என்ன செய்தாருங்க, அவருக்கு 12 மணி தூக்கம் வரல, தூக்கம் வந்தாருலன்னா படுக்கவும் முடியாது, உடம்பு வலிக்குது, அதனால எந்திரிச்சு அப்படியே நடந்தார். நடக்கும் போதே ஒரு 1:30 ஆச்சு, 1:30 ஆச்சு. இப்ப யாவும் வந்துச்சு, இந்த காவல்காரன்லாம் சரியா காவல் காக்கிறான்னு இப்படின்னு திறந்து பார்த்தாரு ஜன்னலை. திறந்து பார்த்தா என்ன நடக்குதுங்க, ஒருத்த மேல ஒருத்த சாஞ்சு, பாயும் இல்ல, படுக்கையும் இல்ல, பெட்டும் இல்ல, ரூமும் இல்ல, ஆனா இவ்வளவு நிம்மதியா தூங்குறான். அவன் சொல்லிட்டு படுத்தான், அவன் சொன்ன என்ன பேசிட்டு இருந்தான், அடே பிறந்தா அரசர் மாதிரி பிறக்கணும், இவர் தூங்கிட்டு இருக்க. இவர் எட்டி பார்த்தார், விடிய விடிய தூக்க வரல. இவர் சொன்னார், பிறந்தா அவன மாதிரி பிறக்கணும். சிலரே கொஞ்சம் யோசிங்க, உலகத்தில் யார் மாதிரி பிறக்கணும், அந்த அரசர் மாதிரியா இந்த காவல்காரர் மாதிரியா? ரெண்டுமே உண்மை இல்லை. யார் தீனுடையவர்களாக இருக்கிறார்களோ, அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முத்தான வழியை பின்பற்றி நடக்கிறார்களோ, அவர்களுக்குத்தான் வெற்றி, அவர்களுக்குத்தான் சுகம், அவர்களுக்குத்தான் நிம்மதி, அவர்களுக்குத்தான் இந்த உலக வாழ்க்கையும், அவர்களுக்குத்தான் மறு உலக வாழ்க்கையும். சகோதரர்களே, யாரிடத்திலெல்லாம் ஆதிக்கம், அதிகாரம், பதவி, பட்டம் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதை பார்த்து ஏமாந்து போய்விடக் கூடாது. நாம் நமக்கு ஈமான் என்ற பெரிய அறிவே அல்லாஹ் தந்திருக்கிறான். எந்த வழியில் நடந்தால் சரியான இடத்துக்கு போய் சேருவோமோ அந்த வழியை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அந்த சூழின் மூலமாக எங்கே தேடினால் சாவி கிடைக்குமோ, முல்லா நஸ்ரெத்தீன் தேடின மாதிரி இல்ல, வீதி வெளிச்சத்தில் இல்ல, முல்லா நஸ்ரெத்தீன் தேடின மாதிரி இல்ல, எங்கே தேடினால் நிம்மதி கிடைக்குமோ அதை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். நிம்மதி சகோதரர்களே அல்லாஹருடைய யாபகத்திலே இருக்கிறது, ரசூலுடைய வழியிலே இருக்கிறது. அல்லாஹிற்கு ஒளிப்படுங்கள், ரசூலுக்கு ஒளிப்படுங்கள், இதிலேதான் உங்களுக்கு வேண்டிய அனைத்தும் இருக்கிறது. இதுக்கு மாற்றமாக யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவர்கள் வந்து அரசனை போல துன்புறுகிறார்கள், அரசனாக இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய எண்ணமெல்லாம் என்னமாக இருக்கிறது, அந்த காவல்காரன் மாதிரி பிறக்க வேண்டும். காவல்காரன் தூங்குகிறான், ஆனால் அவருடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது, அரசனை போல் பிறக்க வேண்டும் என்று. சகோதரர்களை யாரை போலும் இருக்க வேண்டாம், முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல இருக்க வேண்டும். அதற்கு பெயர் தான் வாழ்க்கை. அது அல்லாததெல்லாம் இருக்கிறது சகோதரர்களே வெறும் பசிக்காக. எப்படி உலகத்திலே மற்ற ஜீவராசிகள் இருக்கிறது இல்லையா, நம்ம சேவலை பாருங்க, சேவலும் கோழியும் தெருவில் மேயுது. சேவலும் கோழியும் என்ன செய்யுது? நான் சொன்ன ஆரம்பத்தில் என்று சொன்ன பசியும் காமமும் பாலுணர்வும். சேவல் ஒன்னு தேடனா தீனி தேடும், கோழியும் தீனி தேடும், பிறகு சேவல் கோழியை தேடும். இதோ உலகத்தில் நடக்குது சகோதரர்களே. இதே போல மனிதர்களாக நாமும் வியாபாரம் செய்து தீனி தேடுகிறோம், உணவு தேடுகிறோம், பிறகு திருமணம் செய்து அதை பார்த்து இதை பார்த்து பார்க்க கூடாது எல்லாம் பார்த்து சேவல் கோழி தேடுவது போல தேடுகிறோம். இந்த ரெண்டத்தான் தேடுறோம் சொன்னால் நான் பகிரங்கமாக கேட்க விரும்புகிறேன், அந்த சேவலுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம், அந்த கோழிக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம், அந்த பூனைக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம், அந்த ஆட்டுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? நல்ல நல்ல பேரா சொல்றேன், மாடும் இருக்குது எருமையும் இருக்கு கழுதுமே, அதெல்லாம் சொல்ல சோதரர்களே உண்மையிலே நான் சொல்லவில்லை, அல்லாஹ் சொன்னதை சொல்லுகிறேன். உலாய்க்க கல்ல நாம் பலகுமாவல். இன்னொரு இடத்துல சொல்லுகிறான், அக்சருகும் அவர்களில் அதிகமான பேர்கள் அவர்கள் கேட்பதும் இல்லை, அவர்கள் விளங்குவதும் இல்லை. யார் அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்கறது இல்லையோ அவர்களுக்கு கேட்கிற சக்தி இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யார் அல்லாஹ் சொன்னதை ரசூல் சொன்னதை விளங்கவில்லையோ அவர்களுக்கு அக்கல் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். லா யஅக்கிலூன், அவர்களுக்கு அக்கல் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அக்கல் தான் தெரியும், எல்லாருக்கு புத்தி இல்லைன்னு சொல்றான். அதனால சகோதரர்களே, நாம் நம்முடைய வீட்டில் இருக்கிற பள்ளி பாச்சான் அல்ல, எலியும் பெருச்சாளியும் அல்ல, கோழியும் பூனையும் அல்ல, நமக்கு அல்லாஹ் ஆறாவது ஒரு அறிவை தந்திருக்கிறான். அல்லாஹ் இருக்கிறான் என்பதை விளங்க அறிவை தந்திருக்கிறான். அல்லாஹுடைய ரசூலுடைய வழி சரியான என்பதை விளங்குவதற்கு அறிவை தந்திருக்கிறான். எனவே முடிவு செய்யுங்கள் சகோதரர்களே, தாய்மார்களே, நாம் மனிதர்களாக பிறந்திருக்கிறோம். எனவே அல்லாஹ் சொன்னபடிதான் நடப்போம், ரசூலுடைய வழியிலே தான் நடப்போம். நமக்கு பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ, நமக்கு புரிகிறதோ புரியவில்லையோ. சகோதரர்களே, கடைசியாக சொல்லுகிறேன், இந்த உலகத்திலே எத்தனையோ வஸ்துக்களை என்னுடையது 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 என்று சொல்லுகிறோம். கடைசியில போகும்போது சகோதரர்களே, இதெல்லாம் யாருடையது? இதே இடத்திலே நான் விளங்குவதற்காக சொல்லுகிறேன், இதே இடத்திலே இந்த ஊரிலே 100 வருஷத்துக்கு முன்னால் யார் இருந்திருப்பார்கள்? அநேகமாக இந்த காலத்திலே 100 வருஷமுடையவர்களை பார்க்க முடியாது, 100 வயதுக்காரர்களை பார்க்க முடியாது. 100 வருஷத்துக்கு முன்னால் இங்கே யார் இருந்தார்கள்? இந்த இடம் இருந்ததா இல்லையா? இங்க இது இந்த வீடுகள் இல்லை என்றால் இது மாதிரியான வீடுகள் இருந்திருக்குமா இல்லையா? எங்கே அவர்கள் எல்லாம்? சோதரே, எங்கே அவர்கள் எல்லாம்? அவர்கள் போன இடத்திற்கு தான் நாமும் போக போகிறோம். ஆனா இப்ப நாம பேசிக்குவோம், இத பத்திரமா வைங்க, இது வீட்டு பத்திரம். என்ன பத்திரம்? வீட்டு பத்திரம். ஆகையினால அதை பத்திரமா வைங்க சோதரர்களே. அந்த வீடு என் பேரில் இருக்கு, நம்ம சொல்றோம் இந்த வீடு என் பேரில் இருக்கு, நான் வாங்கின என் பேரில் இருக்கு, என்னுடையது. சோதரர்களே, ஒரு வீட்டில் இருந்து ஒரு எலி வெளியே வந்துச்சான், அடுத்த வீட்டில இருந்தும் ஒரு எலி வந்துச்சு. இது ஆணா இருக்காது பொட்டையா இருக்கு, எத்தனையோ நடக்குது உலகத்தில். மிருகங்களும் அது நடக்குது, பிராணிகள் அது நடக்குது. எப்படி அந்த வீட்டில் இங்க வந்துச்சு, இந்த வீட்டில் இங்க வந்துச்சு, இந்த வீடு இந்த வீட்டில் எலி இங்கதான் இருக்கு. பூனை இருக்கிற வீட்டில் எலி பேரம்பேத்தி எடுக்குது. பூனை இருக்கும் அந்த வீட்டில், ஆனா ஒரு எலி பேரம்பேத்தியே எடுத்திருக்கும். எனக்கு சொல்ல நேரம் இல்லை. இல்லையானா அந்த எலி, எலியோட குட்டி எப்படி போடுது, அதை எப்படி பாதுகாக்குது, எத்தனை குட்டி போடுது, இதெல்லாம் சொல்றதா இருந்தா அதுக்கு தனியா ஒரு மணி நேரம் வேணும். அந்த வீட்டில் எந்த வீட்டில் எளிய கண்டா ஒண்ணு மருந்து வச்சு சாகடி, இல்ல பூனை விட்டு ஆடி அந்த செய் இது செய் எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வீட்டில், அது பேரம்பேத்தி எடுக்குது சோதரி. அந்த எலி இந்த வெளியே வந்துச்சு, அந்த வீட்டு எலியும் வெளியே வந்துச்சு, ரெண்டு எலியும் அதுக்கு ஒரு பாஷை இருக்கும். அது மாதிரி ஏதோ பேசிச்சு, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு இந்த வீட்டு எலி சொல்லிச்சு நான் என் வீட்டுக்கு போறேன், அந்த வீட்டு எலி சொல்லிச்சு நான் என் வீட்டுக்கு போறேன். நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம் பத்திரம் என் பேர்ல இருக்கு, என் வீடு இல்லை. எலி சொல்லுது என் வீடு இல்லை, சொல்லுங்க இப்ப யார் வீடு? நம்ம வீட்டில் இருக்கிற பள்ளி, அந்த டியூப் லைட்டுக்கு பின்னால ஒரு ஓட்டை இருக்கு பாருங்க, அதுக்குள்ள இருக்கும் முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சுக்கிட்டு இருக்கும், அது சொல்லிக்கிட்டு இருக்க என் வீடு. நம்ம வீட்டில் இருக்கிற பாச்சா சொல்லிக்கிட்டு இருக்க என் வீடு, நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற என் வீடு. இது யாரு வீடும் இல்லை, இது எல்லாரோட வீடு, எல்லாரும் விட்டுட்டு போற வீடு. சகோதரனே, பெரிய பெரிய மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள், கோட்டைகள், செங்கோட்டை, கருங்கோட்டை, புதுக்கோட்டை, பழைய கோட்டை, நிலக்கோட்டை, இதுக்கு மேல எத்தனையோ, மணக்கோட்டை, எங்கே அவர்கள் எல்லாம்? அந்த கோட்டை கட்டியவர்கள் இருக்கிறார்களா? செங்கோட்டை இருக்கிறது, ஆனால் அதை கட்டியவர்களை காணவில்லை. பெரிய பெரிய அரண்மனைகள் இன்றைக்கும் வடநாடுகளில் போய் பாருங்கள், முகலாய மன்னர்கள் கட்டி வைத்து போன கட்டிடங்கள் இன்றைக்கும் இந்தியாவினுடைய பெயரை உயர்த்தி கூட உயர்த்தி காட்டக்கூடிய சின்னங்களை தாங்கிக் கொண்டு நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் அதை கட்டியவர்களை காணவில்லை. சகோதரர்களே, நானும் நீங்களும் எம்மாத்திரம், என்ன பெருமை நமக்கு! இந்திரிய துணியிலிருந்து வந்தவர்கள் ரத்தத்தையும் பித்தத்தையும் சளியையும் கோழையையும் மூத்திரத்தையும் மலத்தையும் சுமந்து கொண்டிருக்கிறவர்கள் நாளைக்கு மையத்தாக போனால் துணியிலே சுருட்டி கொண்டு போய் கபரிலே வைத்து விடுவார்கள். பெருமையா அடிக்கிறாய்! ஒரு பெரியார் இன்னொரு பெரியார் இடத்தில் கேட்டார், இதை நான் கேட்கவில்லை. என்ன மனிதனுக்கு என்ன பெருமை இருக்கிறது? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ் ரப்பில் ஆலமீன், ரசூல் ரஹமத்துல்லில் ஆலமீன். எனவே ரப்பில் ஆலமீனை நம்புங்கள், ரஹமத்துல்லில் ஆலமீனுடைய வழியிலே நில்லுங்கள். சகோதரர்களை உறுதியாக எடுத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அமல் செய்ய தௌஃபீக் தர வேண்டும். இது போன்ற சந்தர்ப்பங்களை நாம் உண்டாக்கிக் கொள்வதே இதற்காகத்தான். இந்த வழியை நாம் கேட்டு ஆர்வம் உண்டாக்கி அந்த வழியிலே நடக்க வேண்டும் என்பதுதான். வெறும் பேச்சாகவோ வெறும் கேட்பதாகவோ, நான் ஆரம்பத்திலே சொன்னேன் பாருங்கள், ஏதோ பேச்சு விமர்சனம் செய்து விட்டு போய்விட்டோம் என்று சொன்னால் நாளை கயாமத்தில் அல்லாஹு தஆலா கேட்பார், யௌமய கோமுல் நாசில ரப்பில் ஆலமீன், ரப்பில் ஆலமீனுக்கு முன்னாலே நின்று தீர வேண்டும், அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லி தீர வேண்டும். லன் தஸால கதமா அப்தில் ஹத்தா துஸலா அர்பாயின், நான்கு விஷயங்களை பற்றி கேட்கப்படாதவரை எந்த ஒரு அடியானும் கால எடுத்து வைக்க முடியாது. கயாமத்துடைய நாள் ஒன்று இருக்கிறது, நாம் நம்பினால் தான் இருக்கும் என்பதில்லை. எப்படி நம்முடைய உயிர் இருக்கிறதோ, அந்த உயிர் இந்த உடலில் இருக்கிறதோ, நாம் இறந்தது பிறந்தது நிச்சயமோ, இருப்பது நிச்சயமோ, இதே போல மௌத்தாகுவது நிச்சயமோ. சகோதரர்களே, இதே போல மௌத்துக்கு பிறகு கபருடைய வாழ்க்கை, அதற்கு பிறகு மஹ்ஷர். தாய்மார்களை கவனமாக கேளுங்கள், இதுவெல்லாம் நிச்சயம். அங்கே போய் பதில் சொல்லி தீர வேண்டும். உங்களுடைய வயதை எப்படி கழித்தீர்கள், என்ன கற்றீர்கள், கற்றதன்படி என்ன செய்தீர்கள்? இனி குறிப்பாக வாலிபத்தை பற்றி அல்லாஹ் கேட்பான், வாலிபத்தை எப்படி கழித்தீர்கள்? ஏனென்றால் வாலிபம் என்பது ஒரு முறுக்கு, வாலிபம் என்பது ஒரு முறுக்கு. வாலிபத்திலே என்ன செய்ய குழந்தைக்கு தெரியாது, வயோதிகமாகிவிட்டால் முடியாது. இடைக்கால வாலிபம் இருக்கிறதே, எல்லா வகையான செயல்களும் செய்ய முடிந்த காலம். இந்த காலத்திலே மனிதன் தவறு செய்வது என்பது இயற்கையான காரியம், அதனால அதை பற்றி தனியாக கேள்வி உண்டு. இதே போல வாலிபமான பெண்களுக்கும் அப்படித்தான். எனவே சகோதரர்களே, தாய்மார்களே, இருக்கிற காலத்திலே அல்லாஹ்வை பயந்து அடக்க ஒடுக்கமாக, பெண்களை பொறுத்தவரை அடக்க ஒடுக்கம் என்ன, தாங்கள் உங்களுடைய வீட்டிலே இருங்கள். வக்கரன ஃபீ புயூத்திக்கும் நல்ல குர்ஆனிலே சொல்லுகிறான், நீங்கள் வீட்டுக்குள்ளே இருங்கள், வெளியே வராதீர்கள். அதிலும் குறிப்பாக வெளியே வரும்பொழுது தங்களை அலங்கரித்துக் கொண்டு, இனி அலங்கரிப்பது போதாது என்று காலிலே சலங்கை ஒன்று கட்டிக்கொண்டு, அது போதாது என்று தலையிலே பூ ஒன்று வைத்துக் கொண்டு, சகோதரர்களை நான் சொல்ல வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், வீதியிலே போகும்பொழுது எதற்காக இதெல்லாம் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த பெண் நறுமணம் பூசிக்கொண்டு அல்லது நறுமணத்தை தன்னிடையே வைத்துக் கொண்டு பூ வைத்துக் கொண்டாலும் நறுமணம் தான், வெளியே போனால் அந்த பெண் விபச்சாரி ஆகுவாள் என்று சொல்கிறார். அந்த பெண்ணை பார்த்த கண்களும் விபச்சாரி. எனவே வெளியே போகும் பொழுது தன்னை அலங்கரித்துக் கொண்டு போவதும் இன்று நம்முடைய சமுதாயத்திலே சாதாரணமாக நடக்கிற காரியம். நான் சொல்லுவேன், வீட்டில் பார்க்கிறோம், சாதாரணமாக நடைமுறைகள் பார்க்கிறோம், எத்தனையோ பேரை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை தீனுடைய வீடுகள் அது இல்லை. உடம்பு சரியில்லை, மூணு நாள் ஜுரம், டாக்டர் போகணும். போகும்போது தன்னை அலங்கரித்துக் கொண்டு பூ வைத்துக் கொண்டு டாக்டர் இடத்துல எதற்கு போகணும்? எனக்கு புரியல. நியாயமா? தேவையா சோழர்களே? தேவையா? வீட்டிலே அடங்கியிருங்கள் என்று சொல்லப்பட்ட பெண்களுக்கு வெளியே போகவே அனுமதி இல்லை என்று சொல்லும் பொழுது அவர்கள் தன்னை அலங்கரித்துக் கொண்டு சிங்காரித்துக் கொண்டு வெளியே போகிறார்கள் என்றால் எதற்காக போகிறார்கள்? நான் கேட்கவில்லை, ரசூலுல்லாஹ் கேட்கிறார். எனவே தாய்மார்களே, நாமும் தீன் என்ன சொல்லுகிறதோ, முகமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுகிறார்களோ அதுபடி ஆண்களும் வாழ வேண்டும், பெண்களும் வாழ வேண்டும், குழந்தைகளையும் அப்படியே வாழ பழக்க வேண்டும். சின்ன குழந்தையா இருக்கும்போது துனியாவுடைய ஆசை உண்டாக்க கூடாது. இன்னைக்கு பாருங்க, சின்ன குழந்தையா இருக்கும்போது அதுக்கு நல்ல டிரெஸ் போட்டு விட்டு, அப்படி டிரெஸ் இப்படி டிரெஸ், வீட்டுல பேசுறதே அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு, காலுக்கு அது போடு, கைக்கு இது போடு, அங்க பொட்டு வையி, இங்க பூ வையி, இங்க மை போடு, இங்க அதை போது இது செய்யி, அட இப்படி தக்பீர் கட்டி, இப்படி அலிஃப் சொல்லி, இப்படி பா சொல்லி, இப்படி சூரத் ஃபாத்திஹா ஓது, இப்படி குல்ஹு அல்லாஹ் ஓது, இப்படி தொழு, இப்படி தஸ்பீஹ் பண்ணி வச்சுக்க, இப்படி உட்காரு, இப்படி சஜ்தா செய், அது பேசுற பழக்கம் வீட்டுல இல்ல. இங்க பூ வையி, அங்க பூ வையி, முடி இப்படி கட்டு, அது இப்படி கட்டு, அதுக்கு அது வையி, இதுக்கு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லி முடிக்க முடியாது. தாய்மார்களே, அவர்களுக்கு உலகத்தினுடைய ஆசையை உண்டாக்கி உண்டாக்கி கடைசியாக தீன் இல்லாதவர்களாக ஆக்கி இவர்கள் நல்ல இடத்துக்கு போவதை விட்டு, சொர்க்கத்தை போவதை விட்டு நீங்கள் கெடுக்கவோ பார்க்கிறீர்கள். உங்களுடைய குழந்தைகள் தாய்மார்களே, சகோதரர்களே, உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய மனைவிகள், நாம் எல்லோருமாக சேர்ந்து சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று முடிவு செய்யுங்கள். அந்த முடிவிற்கு ஒரே வழி, அத்தியுல்லாஹ் ரசூல், அல்லாஹிற்கு வழிபடுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஞாபகமாக கொண்டாடப்படுகிற இந்த விழாவிலிருந்து நாம் இனி என்ன காரியம் செய்தாலும் சரியான உலமாக்க இடத்தில், பேணுதலான உலமாக்க இடத்தில் கேட்டு அதன்படி செய்வோம் என்று முடிவு செய்யுங்கள். உங்களுடைய மனதிலே நீங்கள் உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அதற்கு தௌஃபீக் தருவானாக என்று துவா செய்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை பல சிரமங்களுக்கு இடையிலே, பலவிதமான முயற்சிகளுக்கு இடையிலே இதை நடத்தி இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலாவுடைய முயற்சியை கபூல் செய்து அவர்களுடைய வாழ்க்கையை தீனின்படி நடந்த வாழ்க்கையாக ஆக்கி ஈருலகத்தினுடைய வெற்றியை நம்மோடு அவர்களுக்கும், அவர்களோடு நமக்கும், எல்லோரோடும் சேர்த்து இந்த உலக மக்கள் முழுவதற்கும் அல்லாஹு தஆலா தர வேண்டும் என்று துஆ செய்து கொண்டு முடிக்கிறேன். வாஆகிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
This audio was downloaded from tamilislamicmedia.com.